நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அபிஷேகத்திற்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய அக்கினிக்காய் ஸ்தோத்திரம். உங்களுடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை தொடர்ந்து நடத்துங்கப்பா, இயேசு நாமத்து பிதாவே, ஆமென். Holy Spirit of God, hallelujah. கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே, உம் கிருபை மேலானதே. அவருடைய கிருபை மாறவே மாறாது. மனிதர்கள் அன்பு மாறலாம், தேவனுடைய கிருபை மாறவே மாறாது. தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் அழைத்த வரமும் மாறவே மாறாதுங்க, ஒரு நாளும் மாறாது. ஹல்லேலூயா. இந்த நாளிலே ரெண்டு விதமான செய்தியை அல்லாவிட்டார், ரெண்டு விதமான ஆராதனை செய்தியை ஒரு விதத்திலே நான் சேர்த்து இணைத்து பகிர்ந்து கொள்ளலாம் சொல்லி நான் விரும்புகிறேன். நேரத்துக்கு தக்கதாக நான் அதை கடந்து அதை பார்த்து கடந்து செல்லாம் சொல்லி நான் விரும்புகிறேன். கடந்த பைபிள் ஸ்டடியில் ரெண்டு விதமான காரியத்தை குறித்து முக்கியப்படுத்தி பேசினேன். ஒன்று, தாழ்மைக்கு முன்பானது மேன்மையாகவும் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்ல கருத்திலே கடந்த ரெண்டு நாம் வந்த ரெண்டு நாலு பைபிள் ஸ்டடியிலையும் பேசி அதை நான் முடித்தேன். அந்த செய்தி எனக்கு பேச பேச நான் எதிர்பாராத விதத்திலே பேசியது நிமித்தமாக அதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினபடினாலே அதை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி உள்ளத்திலே ஒரு விருப்பம் இருந்தது. அதற்கு பிறகு இந்த ஆராதனையிலே நான் செய்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன பொழுது நான் வேறு ஒரு செய்தியை தேவனுடைய சமூகத்திலே ஆயத்துப்படுத்திக் கொண்டிருந்தேன். ஆனால் பேசி நான் வந்து கொண்டு இருக்கிற பொழுது ரெண்டு செய்தியுடைய கருப்பொருட்களும் ஒன்றாக வந்து இணைகிற எல்லாவிட்டால் முடிகிறபடியினாலே நான் இணைத்து பேசலாம் என்று சொல்லி தேவனுக்குள்ளே முடிவு செய்தேன். ஆகையினாலே இந்த நாளில் மேன்மைக்கு முன்பானது தாழ்மை என்று சொல்லி அல்லாவிட்டால் நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி அந்த கருத்துக்குள்ளே பேசி அங்காலே சில வார்த்தைகளை நான் இணைத்து பேச நான் விரும்புகிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், ஆதியாகமம் 4வது அதிகாரம். நான் பைபிள் ஸ்டடியிலே பேசின செய்தி தானே என்று சொல்லி நீங்கள் எங்கேயாவது உங்களுடைய சிந்தனையில் விடுவீங்க என்று சொல்லிச்சுன்னா, பைபிள் ஸ்டடியிலே தேவன் பேசாத காரியத்தை ஒருவேளை இன்றைக்கு உங்களோடு பேச அவர் ஆவலாய் இருக்கலாம். நீ எங்கேயாவது இருந்தி என்று சொல்லிச்சுன்னா உனக்கு இரண்டாம் தடவையாக கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பத்தை நீ இழந்து விடுவாய். இழந்து விடாதபடிக்கு பேசுகிறதை கவனித்து எச்சரிப்பாய் நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னா எங்கள் வாழ்க்கைக்கு அது நன்மையாக இருக்கும். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிங்க.
பின்பு அவனுடைய சகோதரனாகிய ஆவேலை பெற்றால், ஆவேல் ஆடுகளை மேய்க்கிறவனானான், காயின் நிலத்தை பயிரிடுகிறவனானான். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆவேலும் தன் பந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆவேலர்கள் வயல்வெளியில் இருக்கின் தன் சகோதரனை எழும்பிதான்.
எப்படி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். வேதம் வைத்திருக்கிறவர்கள் எப்படியாவது வேதத்தை படிக்கிற பொழுது ஒன்று முன்னுக்கு தொடங்குவார்கள், 50 வீதம் முன்னுக்கு தொடங்குவார்கள் சொல்லி வைப்போமே. அடுத்த 50 வீதம் புதிய ஏற்பாட்டு சத்தியத்தின்படி அங்க இருந்து முன்னுக்கு தொடங்குவார்கள். இங்க இருந்து கடைசி 4வது அதிகாரத்துக்குள்ள எப்படியும் கடந்து வந்திருப்பார்கள். இங்க ஒரு சம்பவம் நடக்கிறது என்னன்னு சொல்லிச்சுனா, ரெண்டு தேவனுடைய பிள்ளைகள், ரெண்டு தேவனுடைய ஊழியக்காரர், ரெண்டு தேவனுடைய சமூகத்தில் நின்று தேவனை ஆராதிக்கிறவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். யாருக்கு பலி செலுத்தினார்கள்? தேவனுக்கு பலி செலுத்தினார்கள். நாங்க எல்லாரும் பலி செலுத்துகிறோம் இல்லையா? பலிகள் பல வண்ணம், பலிகள் பல வேறுபட்டவைகள். பலி நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் கொடுக்கலாம், பலி நம்முடைய வாழ்க்கைகளையும் நாம் கொடுக்கலாம் இல்லையா? அப்படி இருக்கிற பொழுது இந்த ரெண்டு நபரும் இவர்களை குறித்து தேவன் அறிந்திருக்கிறார், இவர்களை குறித்து எல்லாருக்கும் தெரியும். அவர்கள் ரெண்டு பேரும் வந்து, ஒருவர் என்ன தெரியுமா, அவர் ஆடு மேய்க்கிறவர், மற்றவர் என்ன செய்கிறார், காய்கறிகள் தோட்டத்திலே விதைத்து அறுத்து கொட்டி கொண்டு வந்து தேவன் சமத்திலே கொடுக்கிறவர். ஆச்சரியமான காரியம் என்னன்னு சொல்லிச்சுன்னா, அவன் தன் ஆடுகளுக்குள்ளே முதன்மை ஆணவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு கொடுத்தான். அவன் தனக்கு இருந்தவைகளுக்குள்ளே கொழுத்தவைகளை கொண்டு வந்து தேவனுக்கு என்று கொடுத்தான். நாம் இன்றைக்கு எப்படி செய்கிறோம் என்று சொல்லி நமக்கு தான் தெரியும். நாம் கொழுத்தவைகளை கொடுக்கிறோமா, முதல்மையானவைகளை கொடுக்கிறோமா என்றதன் அடிப்படையிலேதான் தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பதும் ஆசீர்வதிக்காததும் தங்கி இருக்கிறது. தொகையை வைத்து அல்ல, தொகை ரோட்ல போறவனும் தொகையாக பணம் கொடுத்துட்டு போகலாம் ஐயா தேவராட்சியத்திற்கு, ஆனால் அதை வைத்து தேவன் ஆசீர்வதிப்பது கிடையாது. உன் உள்ளத்தையும் உன் உள்ளாந்தரத்தையும் ஆராய்ந்து அறிகிற அந்த தேவன் உனக்கு என்ன செய்கிறாரு, ஆசீர்வாதத்தை கொடுப்பார். எப்படி? ஒருவேளை இவன் ஒரு ஆடை இல்லாவிட்ட ரெண்டு ஆடை கொடுத்திருக்கலாம், மற்றவன் கடக கணக்கில் பழங்களையும் காய்களையும் கொண்டு வந்து தேவனுக்கு கொட்டியிருக்கலாம். ஆனா தேவன் பார்த்த விதம் மனிதர்கள் பார்க்கிற விதம் அல்ல என்று சொல்லி வேதம் திரும்பவும் திரும்பவும் நமக்கு சொல்லுகிறது. ஒரு ஊழியக்காரன் சொன்னார், தேவன் பார்க்கிற விதமாக கிறிஸ்தவர்கள் பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். தெய்வம் ஒரு ஜனத்தை பார்க்கிற விதமாக நாமும் ஜனங்களை பார்க்க பழகிக்கொள்ள வேண்டும். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜனங்களை பார்த்து மனதுருகினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறார். ஜனங்கள் ஒருவருக்கு ஒருவருக்குள்ளே படுகிற பாடுகளை கண்டு அவர் மனதுருகினாரா என்னும் ஒரு இடத்துல சொல்லப்படுது, பலியா ஆண்டவர் சொன்னார் பலியா. ஆகையினாலே இவர்கள் ரெண்டு பேரும் தேவனுக்கு பலி செலுத்தினது உண்மை. ஆனால் தேவன் எந்த பலியை அங்கீகரித்தார், எந்த ரீதியிலே அவர் அங்கீகரித்தார், ஏன் அங்கீகரித்தார்? இன்னைக்கு எல்லாரும் இதை வாசித்து வந்துவிட்டோம். இது பெரிய ஒரு ஸ்டோரி, இது முக்கியமான ஒரு சம்பவம். நடக்கக்கூடாதவர்கள் மனிதருடைய வாழ்க்கைகளை தாறுமாறாக மாற்றிய ஒரு இடம் என்று இங்க இருக்கு. அப்படி என் ஆண்டவர் அவனுடைய பலியை அங்கீகரித்தவுடனே நாலாவது வசனத்திலிருந்து வாசிங்க,
ஆவேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆவேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை.
கொஞ்சம் பாருங்க, இதுல பாத்தீங்கன்னா இந்த தலையீடு பாருங்க, இந்த தலை என்று சொல்லப்படுகிறது வேதத்தில் நீங்கள் அங்காலே படித்துக் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, சிரேஷ்ட புத்திரம் என்றது முதன்மையானவன், ஒரு ஒரு குடும்பத்திலே முதன்மையாக பிறக்கிறவனுக்கு மற்ற எல்லாரையும் விட அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது. சொத்து பத்து சகலத்திலையும் முதல்ல பிறக்கிறவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதான் சிரேஷ்ட புத்திர பாதம், அதெல்லாம் அங்கே வந்து இணைகிறது. ஆகையினாலே அவன் முதன்மையானவைகளையும் முக்கியமானவைகளையும் தேவனுக்கு கொடுத்தான், கொழுத்தவைகளை கொடுத்தான். பழுதல் உங்களுக்கு தெரியுமா, பழைய ஏற்பாட்டிலே பலி செலுத்தப்படுகிறது. ஆசாரியன் ஆட்டை கொண்டு வந்து பாவ நிவாரண பலி செலுத்துற போது பலி பண்ணப்படுது. இந்த ஆட்டில் ஒரு குறைக்க கூடாது, இந்த ஆட்டில் அங்கிங்க ஏதாவது இந்த நொண்டல் ஆடுகள் எல்லாம் சரி வராது. ஆசாரியன் பிடிச்சி தளர்த்தி விட்டுறான், கொண்டுவா வழியில ஆட்டு. ஆடு பரிபூர்ணமான சுத்தமாக இருக்கணும் சரியா, பலியிடுகிறதுல நீ நான் சரியாக இருக்க வேண்டும். முஸ்லீம்கள் இருக்கிறாங்க, அவங்க இந்த நோன்பு எதை பிடிக்கிறவங்க சொல்லுங்க, இங்க இங்க பிடிக்க அடிக்கடி பிடிக்கிறாங்க இல்ல, அவங்க காய்ச்சல் வந்தால் கூட எத்தனையோ நாட்கள் சாப்பிடாம ஒவ்வொரு நாளும் இரவுல தான் சாப்பிடுவாங்க. காய்ச்சல் வந்தா அவங்களுக்கு பிடிக்க மாட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? காய்ச்சல் அவனுக்கு உருவான, எனக்கு ஒரு முஸ்லீம் பொடியை தெரிஞ்சாச்சுன்னா எனக்கு நீ சுகம் இல்லை, அதனால நான் பிடிக்கல, என் சரீரம் சரியாக இல்லை, அதனால அவன் நல்ல காரியத்தை கற்றுக்கள், அவன் நல்ல காரியத்தை கற்றுக்கள். அவன் சொன்ன, நான் முஸ்லீம் தான், நான் பிடிக்கணும், ஆனா என்னுடைய உடம்பு சரியில்லை, அதனால நான். இதுதான் பழைய ஏற்பாட்டிலே ஆசாரியனுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட ஆடு, அது சரியாக இருக்கு. பலி எல்லாரும் கொடுக்கலாம், ஆனால் பலியை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறாரா என்பதுதான் முக்கியம். இன்னைக்கு உலகம் தெய்வங்களுக்கு என்று சொல்லி பலி செலுத்துகிறது, ஆனால் தெய்வம் அவரை ஏற்றுக்கொள்ளுகிறாரா? இன்னைக்கு ஒருத்தன் செய்தா என்ன ஒருத்தன் செய்கிறார், பலிகள், காணிக்கைகள், என்ன தர்மங்கள், இவன் செய்கிறான், நான் செய்கிறேன், நான் செய்கிறேன்னா என் பக்கத்து விட்டு செய்தா அவன் அதை விட இவன் மோசமாச்சுவான். ஆனா பக்தி இருக்காது, தேவன் அதை கவனிக்க முடியாது, ஆனா அவன் செய்கிறபடினால நான் செய்கிறேன். இங்க ரெண்டு பேர் வந்தாங்க தேவனுக்கு முன்பாக, இந்தாங்க ஆண்டவரே, என்னுடைய 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 மந்தையில இருக்கிற பெஸ்ட் அதை உமக்கு நான் கொண்டு வரேன். மற்றவனுக்கு ஒண்ணு அதுல பெஸ்ட் என்ற வார்த்தையும் இல்ல, புஷ்டி என்ற வார்த்தையும் இல்ல, முதன்மையான வார்த்தையும் இல்ல, ஒன்னும் கிடையாது, ஆனா பலி செலுத்தின. இல்ல நாம எல்லாம் காணிக்கை கொடுத்தோம் பாரு, நாம கொடுத்திருப்போம், 10 ரூபா கொடுத்துருப்போம், 5 ரூபா கொடுத்துருப்போம், 1 ரூபா. ஆனா யாராவது ஒரு ஆள் என்ன செய்வீங்க தெரியுமா, எனக்கு கஷ்டமா இருக்குது, எவ்வளவு கஷ்டமா இருக்குது, ஆனாலும் பரவாயில்ல நான் செலுத்தணும், எல்லாரும் செலுத்துறாங்க, நான் ஆண்டவருக்கு இல்ல காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 1 ரூபாய் வச்சுக்கு போறான் பாருங்க, அதை தேவன் பார்த்து கொண்டிருப்பார். உங்களை எல்லாரையும் பார்த்தாரோ பார்க்கலையோ அப்படியே அந்த நபரை பார்த்துட்டு இருக்க, இவன் என்ன செய்ய, ஏன் தெரியுமா, விதவை புதிய ஏற்பாட்டில் பார்த்து ஆண்டவர் வந்து 2 காசு போட்டு விதவையை கவனித்தே பார்த்து கொண்டிருந்த, கணக்கு தெரியாத ஆண்டவர் ஐயா, போட்ட எல்லாரிலையும் விட கூட போட்டது இவதான், அட பாவி பசங்க, நாம எல்லாரும் போடுறாங்க, அள்ளி அள்ளி போடுறோம், ஆனா ஆண்டவர் பார்த்துட்டு இருக்க காணிக்கை பொட்டியில இருந்து ஒரு விதவை, ஏழை விதவை, ஏழு விதவைகள் கத்தருக்கு செய்கிற காரியங்கள் ஆச்சரியமானவர்கள், வேதத்திலே திறந்து தட்டி பாருங்க. விதவைகளாக இருக்கிறவங்க, கணவனை இழந்தவங்க, அந்த தருணத்திலே இருக்கிறவங்க எல்லாரும் தெய்வத்துக்கு அவர்கள் கொடுப்பதும் தெய்வத்துக்குள்ளே வாழுகிற வைராக்கியமும் ஒருபடி மேலாகவே இருக்கு. நல்லா தட்டிப்பாங்க, பழைய ஏற்பாட்டிலும் சரி புதிய ஏற்பாட்டிலும் சரி, கத்தருக்கு தைரியமா எதையும் செய்கிற ஒரு கூட்டமாக அவங்க இருப்பாங்க. ஆண்டவர் பார்த்துருக்கா, கொண்டு வர்றா, 2 ரூபா கொண்டு போட்ட, ஆண்டவர் இந்த இந்த நபர் தான் போட்டதுக்கு கூட போட்டா. ஆண்டவர் எதை பார்த்தார் தெரியுமா, காணிக்கை பார்க்கல, பலியை பார்க்கல. இன்னைக்கு ஜனங்க கூட்டம் உலகம் என்ன பார்க்கறது தெரியுமா, பலி, இப்படி செய்திருக்கிறார்கள், இப்படி நடந்திருக்கிறார்கள், இப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், இப்படி எவ்வளவு கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறார்கள், நடந்திருக்கிறார்கள். ஆனால் தேவன் பார்க்கிற விதம் நான் பார்க்கிற விதமாக அல்ல, தேவனின் உள்ளத்தை மாத்திரம் பார்ப்பார். இவர் யாரு, தாசன், இவருக்கு என்ன செய்தாரு, ஓ பிரசங்கிச்சா, ஊழிஞ்சா, எல்லாம் சரி, ஆனால் நீ பலி கொடுத்த விதமும், நீ பலி கொடுத்த தர்ணமும், நீ ஏன் பலி கொடுத்தா என்பதும் தான் எனக்கு முக்கியமானது. எல்லாரும் ஓடலாம் பந்தய சாலையில், எல்லாரும் ஓடலாம், ஆனால் தேவனுக்கு பிரியமான வண்ணத்திலே ஓட வேண்டும். கடந்து செல்லும், அடுத்த வசனத்தை வாசிங்க. இப்பொழுது
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கும் மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று?
நில்லுங்க. காயினையும் அவர் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. காயினையும் காணிக்கையும் தேவன் அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கு நம்முடைய காணிக்கைகள் எல்லாம் தேவன் அங்கீகரிக்கிறாரா இல்லையான்னு சொல்லி நமக்கு தெரிந்தால் அது அருமையாக இருக்கும். நல்ல ஆவிக்குரிய மனுஷன் அதை கண்டுகொள்ளுவான். தெரியுமா, பழைய ஏற்பாட்டில் பார்த்தவன் சொல்லா, ஒரு சில தேவ ஊழியக்காரர்கள் தேவனுக்கு செய்த பழிகளை அவர் முகர்ந்தார். அக்னி வானத்திலிருந்து புறப்பட்டு இறங்கி வந்து, ஐயா அக்னியை புறப்பட பண்ணுகிற பலிகளை செலுத்துங்க. தேவனுடைய சமூகத்தில் இறந்து கொண்டு இருக்கிற அபிஷேக வல்லமை புறப்பட்டு வருகிற அளவுக்கு பலிகளை செலுத்துங்க. இந்த மனுஷன் பலி செலுத்தினதை தேவன் ஏற்றுக்கொள்ள, இந்த மனுஷன் பலி செலுத்தினதை தேவன் ஏற்றுக்கொள்ளல. ஆனால் பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார் பாருங்க, அவருடைய பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். ரகசியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நாம் எல்லாரும் விடுகிற பெரிய புலி என்ன தெரியுமா? நாம் எல்லாரும் கிறிஸ்துவ வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்க பெரிய புலி என்ன தெரியுமா? தேவன் ஒருவனை அங்கீகரித்தால் நீ அவனை பகைக்காத. தேவன் ஒருவனை ஏற்றுக்கொண்டா, நான் யோசித்து ஆண்டவரே இவன் பகைக்க வேண்டியது என் ஆண்டவரே. ஏன்? ஆண்டவர் தான் பலியை அங்கீகரித்தார். என்னுடைய பலியை தேவன் அங்கீகரித்ததுக்கு நீங்க எல்லாம் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க. அதனால நீங்க என்ன பயக்கிறது நியாயமா? ஆனால் தேவன் சொன்னார், நான் பலியை அங்கீகரித்தேன், உன்னுடைய பலியை நான் அங்கீகரிக்கவில்லை. பகைக்க வேண்டிய இவன் தன் சகோதரன் பக்கம் திரும்பி அவனை பகைக்க விழுப்பிட்டான். ஆச்சரியம் என்ன தெரியுமா? இதுல இன்ட்ரெஸ்டாக என்ன கொஞ்சம் போகுது பாருங்க, அதை தொடர்ந்து வாசிங்க. அந்த அஞ்சாவது திருப்பப்பிய வாசி.
காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது.
அவனுக்கு அங்கீகரிக்கப்படவில்லை என்று தெரிந்த உடனே முகநாடி என்ன செய்துச்சுதான்
வேறுபட்டது,
வேறுபட்டுடுச்சு. ஏன் வேறுபட்டது தெரியுமா? தேவன் சொல்லுகிறார், நான் உன் காணிக்கை அங்கீகரிக்கலப்பா, நான் உன்னுடைய காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. நீ காணிக்கை கொண்டு கொடுத்தது உண்மைதான், நீ காணிக்கை போட்டது உண்மைதான், நீ பலி செலுத்தினது உண்மைதான், நீ உன் தோட்டத்தில் இருந்து கஷ்டப்பட்டு தூக்கி கொண்டு வந்தது உண்மைதான். ஆனால் நீ கொடுத்த விதம், நீ எனக்கு கொடுத்த விதம் அது சரியில்லையே, அது சரியில்லையே. அவனுடைய முகநாடி வேறுபட்டுத்தான். ஐயா, என் ஆண்டவர் சொல்லுகிற பொழுதே இன்றைக்கு நமக்கும் இப்படித்தான் பாருங்க. செய்திகள் வருகிற பொழுது எல்லா செய்திகளையும் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரசங்கம் பண்ணுகிற பொழுது பிரசங்கி தன்னுடைய ஆவியிலே ஆத்மாவிலே தேவன் என்னத்தை போடுகிறாரோ அவன் கட கடந்து பேசிட்டு போயிடுவான். ஆனா நான் இருக்கிறேன் பாருங்க, நமக்கு எல்லாம் அது அமிர்தமாக இருக்கிறது கிடையாது. உள்ளத்துல இடையில கிரண்டெல்லாம் போய் வர வேண்டாலும் அடக்கி கொண்டு நாம இருந்துருவோம் பாருங்க. அதெல்லாம் இறுக்கி இருமி எல்லாம் பார்த்து எல்லாம் நடத்தி முடிச்சிடும். ஆனால் இவனுக்கு முகநாடி வேறுபட்டுதான். அநேகருக்கு முகம் முறித்து கதைத்தால் முகநாடி வேறுபடுகிறது தெரியுமா உங்களுக்கு? சில பேருக்கு முகமே நாம முறிக்கவே முடியாது பாருங்க, என்னென்னாலும் சிரிச்சு கொண்டே இருக்கும். என்னுடைய செஃபியன் வந்து போன சனிக்கிழமை வெளியில போ லொபியில போயிருந்து சத்தமா சிரிச்சுட்டான். உள்ளுக்கு வேலை செஞ்சுட்டு இருந்த நான் வந்து அதை கேட்டுட்டு என்னுடைய மித்தாபத்தோடு சென்று கேட்டேன், இந்த சிரிப்பு வந்து ஆவில ஆத்மாவில இருந்து புறப்பட்டு வருகிற சிரிப்பு அல்ல. இந்த சிரிப்பு வந்து நாம வேலை செய்கிறபடினால மற்றவர்களுக்கு முன்பாக சிரித்துக் கொண்டு இருக்கணும் என்று சொல்லி ஒரு சில சட்டம் அது மெக்னாஸ்ல அதோட சட்டம். அவ வந்த அவளுக்கு நான் என்ன உங்க சிரிப்பை குறித்து நாங்க காய்ச்சி கொண்டிருந்தோம் சொல்லி நான் என்ன என்னன்னு கேட்டா, அப்ப என்ன முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்டா, நான் இப்படி இப்படித்தான் அவசனா சரியா சொன்னீங்கடா. என்ன சிரிக்கணும் பாருங்க, எல்லாரும் சொன்னா சிரிக்கணும் பாருங்க, முகத்தை முறிச்சுட்டா அவன் முகம் சரியில்லையா? யாருந்தாங்க கைய கொடுத்து எப்படியாவது குலுக்கி குலுக்கி கதைச்சு கதைச்சு சிரிச்சிடணும் பாருங்க. முகத்தை குறைச்சியா சும்மா ஏறியான்னு அவன் முகம் சரி, அவன் முகம் சரி அன்னைக்கு அவன் ஆராதனையும் சரி, அன்னைக்கு அவன் ஆராதனை அவன் வீட்டுல சரியில்லை சொல்றான். என்ன தெரியுமா? அப்பொழுது காயின் மிகவும் அடுத்தது அவன் என்ன செய்தான் தெரியுமா? எரிச்சல் அடைந்தான். யாருக்கு விரோதமா எரிச்சல் தெரியுமா? அவள் சகோதரன். அங்க ஒரு ஆள் பாருங்க இருக்கிறாரு, அவருடைய காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொண்டுட்டார். அதனால எரிச்சல், அதனால எரிச்சல். நம்ம ஒருத்தருக்கு எரிச்சல் வர்றதே இல்லை பாருங்க, ஒருத்தருக்கும் வர்றது இல்லையா எரிச்சல். எனக்கு அடிக்கடி வந்து போகும், ஆனா போக வச்சுட்டு பாருங்க, அங்க தங்க வைக்க மாட்டேன். இந்த ஆறு வருஷம் சொன்னாரு பாஸ்டர், எனக்கு தெரியும் போன சொன்னாரு, பாகாயத்துல பறக்கிறதுக்கு காகத்துக்கோ என்னத்துக்கோ அதிகாரம் இருக்குது, ஆனா நம்ம தலையில கூடு கட்டாத படிக்கு பாக்குறதுக்கு நமக்கு அதிகாரம் இருக்கு. நமக்கு அடிக்கடி வரும் பாருங்க. எனக்கு ஒரே ரிச்சல் இந்த யோசிப் பிரதர் எல்லாம் பரவாயில்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்வார். ஆனா விடுறதில்ல, அதை அட்ஜஸ்ட் பண்ணி வழிய போடு, வருதா பரவாயில்ல தூக்கி போடு. நாம எல்லாம் ரட்சிப்பை குறிச்சு போன முறை பைபிள் ஸ்டடி மூலமா நல்லா சொன்னேன், நினைக்கிறேன் அது சரியான இறங்கக்கூடிய இடத்துல இறங்கி இருந்தா உங்களுக்கு எல்லாம் வாழ்வு. ரட்சிப்பு என்பது ஒரு ரவுண்ட், ஒரு சாய்ஸ், அது அப்படியே போய்கொண்டு இருக்க வேண்டியதான். என்ன மனம் திரும்பிக்கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இல்லாவிட்டால், அதிகப்படுத்தவர்கள் இல்லாவிட்டால், அதிக ஊழியக்காரர் என்ன தெரியுமா, இவர் குற்றமே செய்யக்கூடாது, இவர் புளியே செய்யக்கூடாதையோ பொய்யா. இயேசு வரும் வரைக்கும் ஒரு மனுஷன் திரும்பிக்கொண்டே இருக்கணும், இதுதான் சரியான சத்தியம். அதை விட்டுட்டு நீ நினைக்க கூடாதவோ ரசிக்கப்பட்டாரோ தாசன் பைபிள தூக்கிட்டாரு இவருக்கு எரிச்சலையே வரக்கூடாது, இவர் தவறாக ஒரு வார்த்தை பேசவே கூடாது என்று சொல்லி சொன்னா முடிவு பரியந்த நிலை நிறுத்து ரட்சிக்கப்படுகின்ற வார்த்தை தேவையில்லை. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன், முடிஞ்சது இல்லையா? அவனுக்கு முகநாடி வேறுபட்டது பரவாயில்ல, எரிச்சல் ஏனையா, நல்ல காரியம் தான் நடந்தது ஆனா எரிச்சல் ஏனையா, அவனுடைய பழியை தேவன் ஏற்றுக்கொண்டார் எரிச்சல் ஏனையா. நீ எரிச்சல் பட வேண்டியதும் உன் முகநாடியை வேறுபடுத்த வேண்டியதும் உன் தேவனை பார்த்து இல்லையா, அவர் இல்லையா அங்கீகரித்தார், தேவன் இல்லையா அங்கீகரித்தார். ஏயா என்ன பார்த்து எரிச்சல் போடுற, ஏயா என்ன பார்த்து கோபப்படுறாய், தேவன் இல்லையா எல்லாவற்றையும் அங்கீகரித்தது. நாம் எல்லாரும் அதிகப்படுத்த விசுவாசிகள் பாருங்க, தேவனை பார்த்து ஏனென்று ஒரு வார்த்தை கேட்க மாட்டோம், தேவனை பார்த்தியோ வாயாங்க கேதிய என்று சொல்லி யாரும் கதைக்க மாட்டோம் பாருங்க. தேவனுக்கு முன்பாக வந்தோம்னா கையத்தூக்கி பிடிச்சிட்டு கத்திட்டு நிக்கிறது பாருங்க. ஆனா தேவன் சொல்றாரு நான் பழியை அங்கீகரித்து அங்கீகரித்து பார்த்து ஏ என்ன ஆலயத்தில் ரெண்டு பேர் ஜெபம் பண்ண வந்தாங்க, அவங்களும் இதேதான், பாவியை தேவன் ஏற்றுக்கொண்டாரு, அந்த பாவியை பார்த்து நீதிமான் குற்றம் போடுறாரு, இவன் சரியில்லை, இவன் செய்தது சரியில்லை, இவன் நடந்தது சரியில்லை, இவன் வாழ்ந்தது சரியில்லை, இவனை போல நான் இல்லை ஆண்டவர், அட பரவாவி உன்னை போல அவன் இல்லையா, சரிமா முடிவு எப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொன்ன இவன் மன்னிக்கப்பட்டான். இவன் நீதிமான் நினைக்கிறவர்கள் எல்லாரும் திரும்ப செக் பண்ணுங்க, நீங்க மன்னிக்கப்படாமலே இருக்கிறீங்களோ யாருக்கு தெரியும். நம்முடைய நினைப்பெல்லாம் நாம நீதிமான், எங்களை விட்டா ஒருத்தனமே கிடையாது, நாம நீதிமான், நல்ல கோட்டெல்லாம் போட்டு நிக்க வேண்டிய நாம நீதிமாங்கள், எங்களை விட்டா ஒருத்தனும் கிடையாது. ஆனா ஆலயத்துல இன்னைக்கு தான் முதல்ல வந்திருக்கவன் தேவனை பார்த்து அப்பா எனக்கு ஒன்றுமே தெரியாது என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிச்சுனா, அவன் நீதிமானோ நீதிமான், பரிசுத்தவானோ பரிசுத்தமான, அவனு கிட்ட நான் நிக்க முடியாது, ஆனா பிரசங்கிக்கும் இல்லையா. எரிச்சல் எரிச்சல். அடுத்த வசனத்தை வாசிங்க, ஆறாவது வசனம்.
அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார்.
கொஞ்சம் பாருங்க, நீ நன்மை செய்தால், நீ நன்மை செய்தால், யோ நீ நன்மையே செய்யாமல் தேவன் உன்னை மேன்மைப்படுத்தணும் சொல்லி எதிர்பாராது. தேவன் சொல்லுகிற வார்த்தைகள், நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, அவன் நன்மை செய்தபடியினாலே அவருடைய பழியை நான் அங்கீகரித்தேன், நீ செய்ததிலே சில பிழைகள் இருக்கிறது, அதனாலே நான் அதை அங்கீகரிக்கவில்லை. இவன் பகைத்தது சகோதரன், ஆனா ஆண்டவர் பதில் கொடுக்கிறாயோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. யோசிக்கிறது இல்லையா, பழையற்பாட்டு முதல் முழுத்திலும் லேவியாகரம், லேவியாகரம் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பலியோ பலி, பலி என்ன நடக்குன்னு சொல்லி நமக்கு இன்று வரைக்கும் புரியுதே இல்லை. பலவிதமான பலிகள் இருக்கிறது, பலவிதமான கோழி புறவையெல்லாம் சொல்லப்படுகிறது, எல்லாம் பலி 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 என்று சொல்லி இல்லையா? ஆனா எல்லாம் சரியாக இருக்கு. காலுடைஞ்சி கையுடைஞ்சி இறகுடைஞ்சி எல்லாம் வர முடியாது இல்லையா? இல்லையா? அதான் சொல்லுவார்கள் அநேக ஊழியக்காரர்கள், பதினொரு எல்லா பிள்ளைகளும் படித்து பட்டம் படித்து அவங்களெல்லாம் எங்கேயாவது விட்டுட்டு படிக்காத ஏதாவது கொண்டு வந்து ஜெயிச்சில கொண்டு வந்து ஊழியக்காரனாக்குங்க பாஸ்டர், ஊழியக்காரனை பாஸ்டர், இவன் என்னடையா ஊழியக்காரனாக்குறது, சும்மா போயா உன்ன பெஸ்ட் தானே கொடுக்க சொன்னார் ஆண்டவர், உன்னிட்ட இருக்கிறது தானே கொடுக்க சொன்னார் ஆண்டவர், எல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சு அங்க அது இது எல்லாம் பட்டதாரிகளா இருங்க, என்ன படித்தவர்களா இருங்க, டாக்டரா இருங்க, இன்ஜினியர், அது எனக்கு பிரச்சனையே கிடையாது. படிக்கவே படிக்காது. சில பேர் சொல்றாங்க நீ ஆடு மேய்க்கத்தான் சரி, நீ மாடு மேய்க்கத்தான் சரி, அதைத்தான் கொண்டு வந்து வச்சு சேச்சில வச்சுட்டு இருந்து பாஸ்டர் இவரை ஊழியக்காரனா எழுப்பி விடுங்க, வல்லமையா பறக்கணும், பறப்பார். பழியை செலுத்தினால் அதை சரி, தேவன் அங்கீகரிக்க விதத்திலே செலுத்து. சில வேளைகளே உண்டு பழிகளை நாங்கள் அங்கீகரிக்க முடியாது. விளங்குதா? நீங்க எல்லாம் ஊழியம் செய்யறீங்க, நீங்க எல்லாம் காரியங்கள் செய்யறீங்க, நீங்க எல்லாம் பழிய கொண்டு வரீங்கன்னு சொல்லுங்க, விதவிதமான பழி, உங்களை ஓடுறீங்க, உங்களை விட்டு கொடுக்கறீங்க, குடும்பங்களை விட்டு ஓடுறீங்க, அது ஒரு பழி, உங்களுடைய பழியை நான் அங்கீகரிக்காம இருக்கலாம். ஆனால் தேவன் அங்கீகரித்தால் பிரச்சனை என்ன தெரியுமா? ரெண்டு பேரும் தேவனுடைய சமூகத்தில் இருந்தவங்க, ரெண்டு பேரும் தேவனுடைய சமூகம். இப்ப ஒருத்தனுடைய பழியை அங்கீகரித்ததன் நிமித்தம் மற்றவன் தேவனை விட்டு விலகி கொண்டு போகிறான் என்பதை மறந்துறாதீங்க. எங்க போற தெரியுமா? பாரதூரமான காரியத்தை செய்வதற்கு திசை திருத்தி கொண்டு போய் கொண்டிருக்கிறார் இவர். ஏன் தெரியுமா? சின்ன காரியத்துல எங்க ஆண்டவர் அவருடைய பழியை அங்கீகரித்தார், ஆண்டவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவா என்று சொல்லி ஒருத்தனை சொன்னது நிமித்தம் இங்கே நடக்கிறது. ஏழாவது வசனத்தை வாசித்து முடியுங்க. ஏழாவது வசனத்தை,
நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார்.
பாருங்க, நீங்க நன்மை செய்யலன்னு சொல்லி சொன்னா பாவம் உங்கள் வாசல் படியில படுத்திருக்கு, படுத்திருக்கு. யாராவது பாவத்தை விரும்புறவங்க இருக்கீங்களா? கிடையாது. ஆனால் அது படுத்திருக்குமா? ஒவ்வொரு நாளும் போய்க்கல அவருக்கு குட் மார்னிங் சொல்லிட்டு தான் நீங்க போகலாம், சும்மா போகலாது. பாவம் வாசல் படியில படுத்திருக்கு. காரணம் என்ன? நன்மை செய்யாதது நிமித்தமாக பாவம் வாசல் படியில. அதான் நீ சொன்ன, இலங்கையில விளக்கு மாற முன்னுக்கு வச்சாலே கடந்து போறான் இல்ல மனுஷன், தும்ப கட்டியோடு நின்றாலே மனுஷன் கடந்து போறான் இல்ல, இதால சாவம் தான் நமக்கு என்று சொல்லி இல்லையா? ஆனா பாவம் வாசற்படியில படுத்திருக்க அதை மிரிச்சு மிரிச்சிட்டு போறதுக்கு நமக்கு தைரியம் இருக்கு. பாருங்க, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? தொடர்ந்து வாசிங்க. அடுத்த வசனத்தை,
காயின் தன் சகோதரனாயே ஆவேலோட பேசினான், அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆவேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை
இப்ப பாத்தீங்கன்னா சும்மா பலிபிடத்திலே பலியிலே தொடங்கி அவர் எங்க போயிட்டார் தெரியுமா? தன் சகோதரனை அவ்வளவு தூரத்துக்கு பகைத்து கொண்டு அவனும் தன் தேவனை விட்டு விலகி போகிற அளவுக்கு அவன் கடந்து போயிட்டான். காரணம் என்ன தெரியுமா? தேவன் ஒரு மனுஷனுடைய பலியை அங்கீகரித்தது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? ஒரு சில வார்த்தைகளை பாட்டங்களை கடந்து சென்றோம் இல்லையா? மூன்று ஜோவான் பதினோராவது வசனம்,
பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை.
நன்மை செய்கிறவன் அவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். விளங்குறதா? நன்மை செய்கிறவன் அவன் தேவனாலே உண்டாயிருக்கிறான். திரும்ப வாசிங்க.
பிரியமானவனே நீ தீமையானதை பின்பற்றாமல் நன்மையானதை பின்பற்று. நன்மை செய்கிறவன் தேவனால் உண்டாயிருக்கிறான், தீமை செய்கிறவன் தேவனை காணவில்லை.
தீமை செய்கிற மனுஷன் தெய்வத்தை காணவில்லை. நாம மற்றவர்களுக்கு தீமை செய்ய நினைத்தார். நீ தெய்வத்தை இதுவரைக்கும் காணவில்லை, மறந்துடாத. வேதத்தில் அநேக வார்த்தைகள் இருக்கிறது பாருங்க. நாம் அநேகத்தையும் வாசித்து நம்முடைய தலைகளிலே போடாத படியினாலே தான் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ அநேக காரியங்களே முன்வைக்கிறோம், அநேக காரியங்களே சட்டாரண்டு கை வைக்கிறோம், அநேக காரியங்களே எங்களுக்கு தெரிந்த மாதிரி நினைத்து முடிக்கிறோம். ஆலோசனையாகவும் கட்டாயமாகவும் செய்யாது என்று சொன்னாலும் அது ஏற அளவுக்கு இல்லை. நீ தீமை செய்தால் தெய்வத்தை நீ காணவில்லை என்பது சத்தியம். நீ பெரிய விசுவாசியாக இருக்கலாம், நீ பெரிய ஊழியம் செய்யலாம், நீ பலருக்கு முன்பாக நிற்கலாம், அது இல்லை தேவையானது. நீ மற்றவனுக்கு நன்மை செய்யல் என்று சொல்லி சொன்னால் நீ தேவனை இன்னும் காணவில்லை. யாக்கோபு 4:17 வாசிங்கள். யாக்கோபு 4:17.
ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாய் இருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும்.
பாவம் என்னையா? பாவம் ஒரு மனிதனுக்கு உதவி தேவை என்று உனக்கு தெரிந்தால் நீ அதை செய்யாமல் போன சொல்லால் அது உனக்கு பாவம். விளங்குறதா? விளங்குறதா? எல்லாருக்கும் எல்லா செய்திகளும் விருப்பம் வராது. பாருங்க, அபிஷேகம் என்று சொல்லிச்சுனா எல்லாருக்கும் பிடிச்சொரு கனி. அபிஷேகம் சொன்னா எல்லாருக்கும் விருப்பம். ஆனா எல்லா செய்திகளும் எல்லாருக்கும் ஒருத்தனுக்கு கூட சொன்னா பிடிக்காது, ஒருத்தனுக்கு கொடுக்காது என்ன பிடிக்காது. நன்மை செய்ய உனக்கு தெரிந்திருந்தால் நீ அதை செய்யாமல் இருந்தால் அது உனக்கு பாவம். வேதம் சொல்லுகிறது நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையாப்பா, மேன்மை இல்லையா, மேன்மை இல்லையா, மேன்மை இல்லையா? ஐயா நீ நன்மை செய்கிற பொழுது அவன் ஏதாவது சொல்லிட்டு ஓடட்டும், அது அதை குறித்து பயப்படாத, அதை குறித்து யோசியாது. நாம இத்தனை வருஷ காலத்திலேயும் ஜெர்மன்ல வந்து பலவிதமான இலங்கை ஜனத்தாரை கண்டிருக்கிறோம். பலர் பலவிதமாக உதவி செய்திருக்கிறார்கள். இன்னைக்கு அவங்கள காண கிடைக்கல. அவன் நன்றி சொல்றானோ நன்றி சொல்லலையோ, ஆனால் தேவன் சொன்னார், அவனுக்கு உதவி தேவன் சொல்லி உனக்கு தெரிஞ்சிருந்தா அதை செய், அதை நீ செய், அதை செய்யாம உனக்கு எது பாவம்? மட்டுக்கா மற்ற ஜனங்களோடு நம்மளை என்னையா வித்தியாசம் காட்டுது? நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. 1 பேதுரு 3:17 வாங்க. 1 பேதுரு 3:17.
தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும்.
இது நல்லா இருக்கு, எனக்கு பிடிச்ச. இன்னைக்கு பார்த்து பண்ண எனக்கு அன்றைக்கு பிடிச்சது இன்னைக்கு ரொம்ப பிடிச்சது. என்ன தெரியுமா? நீ தீமை செய்து பாட அனுபவிப்பது ஒன்று, நான் தீமை செய்து. சில பேர் வாயை கொடுத்துட்டு வாய் பிய பிய வழிய வருவாங்க பாருங்க, அது அவன் பிள்ளை. நீ செய்த அநியாயம், நீ போய் தேவையில்லாத வேறு எங்களுக்கு தேவையில்லாத காரியங்களுக்கு வாயை கொடுத்துட்டு வெளியே வந்தா அதுக்கு நாம் என்ன செய்யறது? நீயே வேதம் சொல்ற உன் வாயின் வார்த்தையினாலே சிக்குண்டாயா? தெரியுமா உங்களுக்கு வசனம் எப்படி? உன் வாயின் சில பேர் சும்மா போய் சும்மா தணங்குறது ஆக்களோடு, ஒன்றும் தெரியாதவங்களோட சும்மா இவருக்கு என்னதான் தெரியும், ஒன்றுமே தெரியாது, அவன் படிச்சதும் பட்டதும் படிப்பும் இவருக்கு சொல்லிட்டு இருக்கான். அவன் சரப்புறன் எழுத்து விட்டுறான், அதுக்கு பிறகு இவர் பேசிட்டு என்ன செய்யோ? தீமை செய்து பாட நிற்பது உண்ட பிரச்சனை. நீ நல்லா வேண்டிக, நீ தானே செய்தாய். வேண்டாத காரியம் உனக்கு வேண்டாம், தேவையில்லாத காரியம் உனக்கு வேண்டாம். அநேகர் எல்லாத்திலையும் முந்திக் கொள்றது பாருங்க. எங்களுக்கு எல்லாம் தெரியும், நாம எல்லாம் செய்து கொள்ளுவோம், நமக்கு எல்லாம் தெரியும். முந்தாதையா? எதுலையும் நீ முந்தாத. நான் சொல்றேன், தேவன் உன்னை கொண்டு வந்து முந்த வச்சா அதுல உட்கார்ந்துரு, உட்கார்ந்துரு. ஏவன் எழுத்தர் தாண்டி அதுல உட்கார்ந்துரு. அதை விட்டு நாம எதுலையும் இத்தனை வருஷ காலமும் நாமளும் அளவிட்டா காண வந்துச்சுன்னா ஆண்டு சொல்ற நில்லு. அடுத்தது அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும்.
அடுத்ததுதான், அதை விட என்ன தெரியுமா? நன்மை செய்து பாட அனுபவிப்பது. இன்னைக்கு எல்லாருடைய கேள்வியும் என்ன தெரியுமா? ஏன் எனக்கு பாடுற சும்மா இறையா, பைபிள வாசியா, என்ன சொல்லுதீங்க? நீங்க நல்ல நன்மை செய்யுங்க. யாருக்கு? எல்லாருக்கும். முதலாவது நீங்க விசுவாச குடும்பத்தவர்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அதை தாண்டி நீங்க வெளியில இருக்கணும்னு தெரிஞ்சா அதுவும் ஓகே, ஆனா நன்மை செய். அதனால வரும் சில தீமைகள், நீ எதிர்பார்க்காத காரியங்கள் உன் குடும்பத்தை சுத்தி வந்து நிற்கும். அது உன் குடும்பத்துக்கே பெரிய ஒரு காரியமாக இருக்கல, ஆனால் நீ நன்மை செய்து அனுபவி. தீத்துக்கு நோத்திரியில் எழுதப்படுத்து, நீ நன்மை செய்து தீங்கு அனுபவின்னு சொல்லி எங்க ஒருத்தர் பார்க்க, அதுக்கெல்லாம் முன்னுக்கு இதுக்கெல்லாம் ஒருத்தனைக்கும் விருப்பம் இல்லையா? கதைக்கு விட்டா கல கலகலன்னு கதைச்சு முடிச்சிடும் எல்லாரும். நான் சொல்றதுதான் நீதின்னு சொல்லி எனக்கும் கதைக்கு தெரியும், நீங்க சொல்றது நீதின்னு உங்களுக்கும் கதைங்க. ஐயா, நன்மை செய்து தீமை அனுபவி. அது நன்மை செய்ய தெரிஞ்ச உனக்கு தீமையை மேட்டுக்கொள்ள தெரியணும். நன்மை செய்ய தெரிந்த உனக்கு தீமையை மேட்டுக்கொள்ள தெரியணும். ஐயா, ஆண்டவரே சொல்றா நீ அப்படி செய், அப்படி வர்ற தீமையை நீ ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள், திறந்த மனத்தோடு ஏற்றுக்கொள். அப்போ நான் பவுல் சொல்லுகிறார், நல்ல ஓட்டத்தை முடித்தேன். அந்த மனுஷன் எங்கயா நல்ல ஓட்டம் ஓடினா சொல்லுங்க, எந்த ரீதியில் அவன் நல்ல ஓட்டத்தை ஓடினா? அவனுடைய வாழ்க்கையில முக்காவது பகுதி பாடு. நடக்கக்கூடாத காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில நடந்திருக்குது, செயல்படக்கூடாத காரியங்கள வாழ்க்கையில நடந்திருக்குது. இன்னைக்கு ஒரு வீட்டுல போய் சுவிசம் சொல்லி அவன் போடா வழியா போனவன் எல்லாம் சரியா, நல்ல காலம் இந்த வானோர் கொஞ்சம் கிராப்ட் இருக்கு பாருங்க, இல்லாட்டா அங்கேயே படுத்து நித்திர கொள்ள வேண்டியதுதான். ஐயோ பிரதர், என்ன அப்படி பேசிட்டாங்க பிரதர்? யோ, உனக்கு என்னையா தெரியும் பேச்ச குறிச்சு? என் ஆண்டவரா இயேசு கிறிஸ்து காரி துப்பினாங்க, அதை விட உனக்கு என்னதான் போயிட்டு? இங்க பாரு, இந்த சுவிசேஷம் சொல்ல போறவங்களுக்கு மானம் ரோசம் கீசம் ஒன்றுமே கிடையாது, சொல்லிட்டு சுஜனியோ ஏதோ அதையும் இருக்கக்கூடாது, ஒன்று இருக்கப்படாது. அவன் தான் சுவிசேஷகன், அவன் தான் ஊழியக்காரன். போ, அதை விட்டுட்டு போய் வந்து பிரதர் எனக்கு மீசை இருக்கு பிரதர், பரலோகத்துக்கு வரணும் நினைவு, அதனால தீமையை ஏற்றுக்கொண்டது கண்ணையா. அவங்க பேசிட்டாங்க பிரதர், இவங்க பேசிட்டாங்க பிரதர், அவங்க சும்மா இருக்கியா? அப்படி அவர்கள் நீதிமொழி இருப்பாங்க. நீதிமொழிகள் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஏழுல இருந்து வாசிங்க, அப்படி தொடர்ந்து வாசிங்க. இருபத்தி ஏழுல இருந்து,
நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
சரி, கொஞ்சம் ஒன்னு பார்த்துட்டு முடிச்சிடணும்னு நினைக்கிறேன். நன்மை செய்ய உனக்கு சந்தர்ப்பம் இருக்கிற பொழுது, நன்மை செய்ய உனக்கு சலாக்கியம் இருக்கிற பொழுது, நன்மை செய்ய உன் கரத்திலே பலன் இருக்கிற பொழுது நீ நன்மை செய்யணும். இதான் ஆர்டர், இது பிட்ட கிடையாது. பைபிள் சொல்லுது, நீ செய், இல்லையோ பாவம் படுத்துரு. நன்மை செய்ய உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யாதிருக்கும் பொழுது இராது. அடுத்த 28வது வசனத்தை வாசிங்க.
உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயலான நோக்கி நீ போய் திரும்ப வா, நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே.
இந்த காரியத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணும் பாருங்க. நீங்க உள்ளுக்கு வச்சுக்கொண்டு இல்லையென்று சொல்றது பாட்டு பாவிங்க. இவங்க கிறிஸ்தவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பாவியிலும் விட பாவி. வேதத்தில் அணிக்கடி வந்த நான் பாவியிலும் விட பாவி ஆண்டவரன்னு சொல்லி, யோ சரியா தான் சொல்றீங்க, பாவி விட பாவி. ஏன் தெரியுமா? பொருளை உள்ளுக்கு வைத்துக் கொண்டு இல்லை என்று சொல்லுவது. அதை விட உத்தமம் என்ன தெரியுமா? என்னட்டு இருக்குது ஆனா எனக்கு தேவை. அதை விட உத்தமம் என்னது? எனக்கு இருக்குது, நீ கேட்கிற பொருள் இருக்குது, காரியம் இருக்கிறது, சாமானியம் இருக்கிறது, ஆனா எனக்கு தேவையா? ஆண்டவர் உனக்கு இல்லாம கொடுக்க சொல்லி சொல்ல, உனக்கு தேவையா வச்சுக்கொள். என்னண்டாலும் சரி, ஆனா இருக்கும் பொழுது இல்லை என்று சொல்லாது. அது நாளைக்கு தெரிஞ்சிருந்தா உனக்கு வெக்கமோ வெக்கம். நீ ஒரு பெரிய மனுஷன், வளர்ந்திருக்கிறீங்க, குடும்பங்கள் நடத்துறீங்க, பிள்ளைகள் இருக்கிறது, அப்படிப்பட்ட காரியங்களை வாயில் எடுத்தீங்க, ஆசீர்வாதம் உங்களை தள்ளிட்டு போயிருந்த. அடுத்த வசனத்தை வாசிங்க.
ஒருவன் உனக்கு தீமை செய்யாதிருக்க காரணமின்றி அவனுடைய வழக்காடா.
29 வாசிங்க.
அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணுகிற உன் அயலானுக்கு விரோதமாக தீங்கி நினையாதே.
உன்னுடைய அயலானுக்கு விரோதமாக, இங்க சொல்லப்படுது அயலானுக்கு, கிறிஸ்தவனுக்கு விரோதமாக அல்ல, சபையில் இருக்கிறவனுக்கு விரோதமாக, உன் அயலானுக்கு பக்கத்தில் இருக்கிற ஜனக்குண்டே இருக்கு பாரு, அவனுக்கு விரோதமாக நீ தீங்கி நினையாத, அநியாயமாக தீங்கி நினையாத, விருப்பம் எல்லாம் ஒன்னு செய்யாத. நான் சொல்றது விளங்குதா? நாம உங்களுக்கு சகோதரர்களுக்கு சரி 50 வீதம் அநியாயம் செய்ய மாட்டோன்னு சொல்லி வைப்பேன். என்ன பிரதர் 50ன்றீங்க, 99 வீதம் நோய் நோய்னு சொல்லுங்க, சொல்ல செய்ய மாட்டோன்னு சொல்லி சொல்ற வைப்பேன். ஆனா அயலாண்டு இருக்கான் பாரு, வெளியில இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு நீ தீங்கு செய்யக்கூடாது. அநியாயமாக எந்த காரியம் செய்கிற அவன் எந்த பெரிய படுபாவியா இருந்தாலும் நீ அநியாயம் செய்யாது. அவன் பெரிய கொள்ளையடித்த பெரிய கொள்ளக்காரனா இருந்தாலும் நீ அநியாயம் செய்யாது.
ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோட வழக்காடாதே.
அருமையான வார்த்தைகள் இல்லையா? ஒருவன் உனக்கு ஒன்றுமே செய்யலையா, நான் உனக்கு ஒன்றுமே செய்திருக்க மாட்டேன், ஆனா நீங்க என்னோட வாதாடாதீங்க, வாதாடாதீங்க. சில பேர் இப்படித்தான் இல்ல, ஒண்ணு அவன் செய்திருக்கா போட்டு பிபி என்று பிக்கிறது கெஸ்ட்ல, தெரியுமா உங்களுக்கு? அந்த சில பேர் இருக்கிறாங்க, நல்ல மனிதர்கள் இருக்காங்க தெரியுமா, இங்க ஒரு வசனத்தை எடுத்து அங்க ஒரு வசனத்தை எடுத்து அங்க ஒரு வசனத்தை எடுத்து குழந்தை சேர்த்து போட்டு இப்படித்தான் நடந்திருக்க வேணும் ரெண்டுட்டு போட்டு அந்த மனிதரை போட்டு ஊரே ஊரேன்னு இருக்கிற அதுவும் ஐயோ என்ன கொண்டு தெரியாது, கொண்டு தெரியாது, என்ன கொண்டு இல்ல, கஸ் பண்றது இல்லையா, இப்படி நடந்திருக்கும் அப்படி நடந்திருக்கும், அது அங்கதான் அப்படித்தான், இவர் தான் இவரை பார்த்தாலே தெரியுது என்று சொல்லி போட்டு ஒரு மனுஷன் ஊரிக்க கூடாது. ஆறாயிருந்தாலும் சரி, கெஸ்ட் பண்ணி ஒன்றும் கதையாது, சிந்தித்து யோசிச்சு இப்படி 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 என்று போட்டு கதைச்சிங்களோ உங்களுக்கு அது பாவமாயும் சாபமாயும் திருப்பும் மாறும். எத்தனை தடவை திரும்ப திரும்ப போதிச்சாலும் நமக்கு அது விளங்குறது கிடையாது, எந்த காரியமா இருந்தாலும் நமக்கு அது விளங்குறதே கிடையாது. யோசித்து சேர்த்து பேசாதீங்க, வாயை முடித்திருக்கிறது உத்தமமானது. அடுத்த வசனத்தை வாசிங்க.
கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே.
இங்க பாருங்க, இது ஆச்சரியம் இல்ல, கொடுமை செய்கிறவனுக்கு மேல நீ பொறாமை கொள்ளாத, எனக்கு சரி வராது, எனக்கு சரி வராது. கொடுமை அடி அநியாயமா பாடு அநியாயம் செய்யறாரியா இவரு, ஆனா இவரை பார்த்து என்ன கோவிக்கு வந்தாமா, என்ன இது? படு அநியாயம் இல்ல, சும்மா அநியாயம் இல்லையா பட, ஆனா இவரை பார்த்து கோபிக்கவனான்னு சொல்லி வேதம் சொல்றதையா, நான் என்ன செய்யறது? சில விழாவில் விட்டுட்டு ஓடினா நல்லது போல இருக்கு இல்லையா, இதெல்லாம் சரியான கஷ்டம் பாருங்க. சும்மா ஒரு செல்ஃப் கண்ட்ரோலிங்கே இல்லாத லைஃப் நமக்கு தெரியுமா? எங்களை குறித்து நாம எதையும் என்கரேஜ் பண்ணலாம், ஒருத்தனை நினைச்சா பேச முடியாம இருக்கு, ஒருத்தனை நினைச்சா கதைக்க முடியாம இருக்கு, எல்லாத்துக்கும் ஒன்னொண்டு வச்சிட்டு இருந்தா நாங்க எங்கேயா போறது? அந்த வசனத்தை திருப்ப வாசிங்க.
கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே, அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாதே.
அவனை நீ பொறாமை கொள்ள, ஆனா அவன் காரியத்தில் ஒன்று உனக்குள்ள வரவும் விடாது இல்லையா? சில பேர் கொடுமை செய்கிறவங்க நல்லா வாழுவாங்க, அதை நினைச்சிட்டு வந்து விசுவாசிகள் வீட்டுல இருந்து அழுகிறது தான் பிரச்சனை இல்லையா? அவன் நல்லா வந்து அவன் தனியா உங்களுக்கு தெரியுமா பிரதர், அவன் செய்யற அட்டாசம் உங்களுக்கு தெரியுமா பிரதர், ஆனா அவன் நல்லா ஒன்றுமே இல்ல. அதனால என்ன தெரியுமா, அவன் செய்யற மாதிரி நானும் செய்யலாம் போல தெரியுது, அதை செய்யாது என்று சொல்லி வேதம் சொல்றது. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. அடுத்த வசனத்தை வாசிங்க.
மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன்.
மாறுபாடு அங்க இங்க மாத்திக்கிட்டு அடிச்சிங்க, தேவனுடைய சமுத்திரத்தை தேவன் வாண்டி வண்டி போடுவார். 7 சபைகளுக்குள்ள ஆண்டவர் எழுதுறப்படுது என்ன எழுதுறா தெரியுமா? அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்காது, அங்க கொஞ்சம் இங்க கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் பின்னு கொஞ்சம் பிச்சு விடாத ஒண்ணு, உன் வாழ்க்கையை சிதறடித்து வைக்காத, ஸ்ட்ரென்தா நில்லு, ஸ்ட்ராங்கா நில்லு, தேவடி சமூகத்தில் நின்று தேச சபையில நாட்டப்பட்ட மரங்களாய் நில்லு, தேவனுடைய சபையில வைக்கப்பட்ட கற்களாய் நின்று நேரத்துக்கு நேரம் உங்களை பார்த்த நமக்கு தலையடியா தள்ளாட கூடாது. ஆண்டவர் இடத்துல சொல்றாரு, தளம்பின தண்ணீரை போல தளம்பின. யோசிப்பவர் நம்பி ஒரு காரியத்தை செய்தால் அந்த அடிக்கடி தண்ணீரை போல தளம்பினா என்னையா செய்யறது? தளம்பாத, நெல்லு நெல்லு. யோசிப்ப அவன் ரூபன் நீ தளம்பினவன். ஆண்டவர் சொல்றாரு அந்த வசனத்தை திருப்ப வாசிங்க,
மாறுபாடு உள்ளவன் கர்த்தருக்கு அருவறுப்பானவன், நீதிமான்களோட அவருடைய ரகசியம் இருக்கிறது.
அருமையானது என்ன தெரியுமா? எனக்கு பிடிச்ச அந்த பக்கத்துல நீதிமான்களோடே அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது. ரகசியங்கள் இருக்கிறதையா? இன்னைக்கு உங்களுக்குள்ள எத்தனை ரகசியங்கள் இருக்கிறதோ எனக்கு தெரியாது, ஆனால் நீதிமான்களோடு அவருடைய ரகசியங்கள் இருக்கிறது. ஆபிரகாம் எனக்கு தெரியல நான் முகமுகமாய் தேவனோடு பேசுகிறேன், நான் உறவு நண்பனை போல அவரோடு பழகுகிறேன், அவர் என்னை கொண்டே மறைப்பது இல்லை. இங்க என்ன சொல்லப்படுது தெரியுமா? நீதிமான்களோடு
அவருடைய
ரகசியம். ஐயா ரகசியம் எவ்வளவு டேஸ்டா நீங்கெல்லாம் ரகசியம் கதைக்கிறீங்கன்னு உங்களுக்கு தானே தெரியும். அப்ப இவருடையும் ரகசியம் கதைங்களேன் ஐயா. நான் கேட்கறது விளங்குதா? நீங்க என்னோட ரகசியம் கதைக்கிறது இருக்கு பாருங்க. ஆறாவது கதைச்ச தானேயா? ஆறாவது கதைச்சிங்களா? யார் ரகசியம் சொல்லுங்க ஐயா. அதுவரை கதைச்சல புரியல. தேவன் சொல்ற நீதிமான்களோடு என்னுடைய ரகசியம் ஐயா, ரகசியம் ரகசியம். எல்லாருக்கும் ரகசியம் கேட்கறதுக்கு டேஸ்ட் பாருங்க, இன்ட்ரெஸ்ட் பாருங்க. எல்லாரும் விரும்புகிறது என்ன? ரகசியங்கள், ரகசியங்கள். எல்லாருக்கும் விருப்பம் பாருங்க, சொல்லி அறுத்து தள்ளதுக்கு எல்லாருக்கும் விருப்பம். ஆனால் தேவனோடு ரகசியம் பேசுவதற்கு எவருக்கும் விருப்பம் இல்லை பாருங்க. தேவனோட ரகசியம் பேசுங்க. நீதிமான நன்மை செய், அவர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவனோடு தேவன் ரகசியங்களை பேசுகிறார், ரகசியங்களை பேசுகிறார். இன்றைக்கு இங்க பேசாட்டி ரகசியம், டெலிபோன் எடுத்து பேசுகிறது ரகசியம். நாம குற்றமா பேசல, இது உன் வாழ்வைக்கு நல்லதை கொண்டாது. இதெல்லாம் பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது. நீங்க என்ன ஆதி பேசி உங்க காசு கொட்டீங்க, என்ன ஆதி செய்யுங்க, ஆனா அது உன் வாழ்க்கைக்கு சுகம் கொண்டோம், நம்முடைய வாழ்க்கைக்கு சுகத்தை கொண்டோம், நம்ம வாழ்க்கைக்கு சுகத்தை கொண்டோம். அதை விட்டுட்டு சும்மா அறுத்து கொட்டுறோம். ஐயா தேவனோட ரகசியம் பேசினு சொல்லி ஆறாவது வந்து சொல்லுங்களேன் ஐயா, அது நமக்கு சந்தோஷமா இருக்கும், அது ஊழியம் செய்யறவனுக்கு சந்தோஷமா இருக்கும், அது தேவனுடைய சபைக்கு சந்தோஷமா இருக்கும். தேவனோட ரகசியம் பேசினியான்னு தெரியாது. ரகசியம் தேவனோட என்ன ரகசியம்? அவரோட பேச வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கெல்லாம் அவருக்கு முன்பாக திறந்த புத்தகங்களா இருக்கிற பிரதர் என்று சொல்லி அதுக்கும் வசனம் எல்லாம் எடுத்து எங்களுக்கு விளக்கிடுவாங்க. ஆண்டவருக்கு சோத்திரம்.
துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்.
துன்மார்க்கனுடைய வீட்டில் ஆசீர்வாதம் கிடையாது. நீதிமானாகிய உன்னுடைய என்னுடைய வீட்டிலே ஆசீர்வாதம் இருக்கத்தக்கினதாக நன்மை செய், மேன்மையாக நன்மை செய், மேன்மையாக. அதை விட்டுட்டு சும்மா இருக்க, அதை விட்டுட்டு சும்மா அதை இதை யோசிச்சு அதை இதை சிந்திச்சு அதை இதை கதைச்சு அபிஷேகங்களை ஒழுக பண்ணாதீங்க தெரியுமா? அபிஷேகம் ஒழுக பண்றதுக்கு இது ஒரு பெரிய வழி தெரியுமா? அபிஷேகத்தை அநேகர் வேணும் வேணும்னு சொல்லி பெற்றுக் கொள்வார்கள், அடுத்த நாள் பார்த்தா அபிஷேகம் அவங்களுக்கு இருக்காது. ஏன் தெரியுமா? தொடர்ந்து வாசிங்க.
இகழ்வோரே அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபி அளிக்கிறார்.
தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபி அளிக்கிறார். இதிலே மற்ற பக்கம் தாழ்மைக்கு முன்பாக மேன்மை இருக்கிறேன்னு சொல்லி என்ன ஒரு பந்தி பார்த்தா, அது இன்னைக்கு நான் பார்க்கல, அது பார்க்கல. தாழ்மைக்கு முன்பாக தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபி அளிக்கிறாரா? தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு தேவன் கிருபி இருக்க. நான் போன அந்த தாழ்மை குறித்து பேசிக்கல ஒரு காரியம் பேசினேன், என்ன தெரியுமா? நானும் ஜோசப்புறவிலிருந்து கை கைக்கில் பேசிக்கல, கடகடன்னு பேசுவது அது பெரிய சவாலான காரியம் இல்ல. ஜோசப்புறவர் ஒன்று சொல்ல, நான் ஒன்று சொல்ல, அங்கே ஒன்று சொல்ல, அவருக்கு இவருக்கு மாறி மாறி பேசியதாவது அது சவால் இல்லை. ஆனா தாழ்மையாக இருக்கிறது பாருங்க, அது சவாலான காரியம். உங்களை எல்லாருக்கும் முன்னால நாலு வார்த்தை சொல்லி நான் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி பேசுவதற்கு எல்லாராலும் முடிஞ்ச ஒரு காரியம். ஆனா எல்லாருக்கும் முன்னுக்கு நான் தாழ்மையாக இருப்பதுதான் சவாலான காரியம். அதை கற்றுக்கொள்ளுங்க, அதை பெற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க. இன்னைக்கு இயேசுவை பார்க்கறது எங்க, மனுஷர்களை பார்க்கறது எங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்கறது எங்க? இயேசுவை பார்த்து அவர் முடிவு பரியந்த மனத்தாழ்மை உள்ளவராய் இருந்தார்.
ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள், மதிகேடரோ கனவீனத்தை அடைவார்கள்.
ஞானவான்கள் கனத்தை சுதந்தரிப்பார்கள். இதை விட்டுட்டு இப்படியே நான் இன்னும் ஒரு பகுதி பார்க்கறதுக்கு விரும்பினார், ஆனா நான் டைம் காணாதபடினால நான் இதோட முடிக்கிறேன். இருந்தாலும் அந்த மத்தை அஞ்சாவது அதிகாரம் இது எந்த செய்தி அடுத்த செய்தியாக நான் தயாரிச்சுதான் அந்த செய்தியை நான் உங்களுக்கு வச்சு விடுறேன். நீங்க வண்ணம் வாசிங்க நல்லா போய். ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசிங்க.
ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதானது ஒன்றையாகிலும் மீறி அவ்விதமாய் மனுஷருக்குள் போதிக்கிறவன் பரலோகத்தில் எல்லாரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கை கொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் எனப்படுவான்.
அப்படியே அப்படியே நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நீ நன்மை செய்கிறதை குறித்து அங்கே சில வசனங்கள் வருகிறது. எப்படி தெரியுமா? உனக்கு எதிராக உனக்கு எதிராக அநியாயம் பண்ணுகிறவர்கள் உனக்கு எதிராக ஆய்காந்தி பல அப்படி நீ நன்மை செய்ய சொல்லி அங்காலே சில காரியங்களை போட்டு பேசப்பட்டுக் கொண்டு போகிறது. ஆகையினால நீங்கள் முடியுமான அளவுக்கு மற்றவர்களுக்கு நன்மை செய்யுங்க. நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ என்று சொல்லி வேதன் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய சமத்திலே எழுந்திருப்போமா? ஹாலலுயா 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 ஹாலலுயா.